إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا تراب
நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. சலாமும் சலவாத்தும் எம்முடைய உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றிய நபித்தோழர்கள், பின்தொடர்ந்தவர்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமின்கள் முஸ்லீம்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். நபிகரானின் கேடயமாகிய சஅத் பின் அபி வக்காஸ் அவருடைய மன உறுதி சம்பந்தமாக இன்றைய நேரத்திலே ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த இஸ்லாம் என்பது பல்வேறு சஹாபாக்களினால் அவர்களுடைய ஈமான்களை கொண்டு நபி அவர்களோடு சேர்ந்து வெளிப்படுத்திய செயல்பாடுகள் தான் நபி அவருடைய காலத்திலே முழுமைப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும், நபி அவர்களை வெளிப்படுத்திய ஒவ்வொரு அசைவுகளும் இஸ்லாமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. வெறுமனே நபி அவர்கள் மட்டும் வந்து சத்தியத்தை போதித்து விட்டு அவர்கள் சென்று விடாமல், அல்லாஹு தஆலா நபி அவர்களோடு சேர்த்து தோழர்களையும் உண்டாக்கி அவர்களூடாகவும் இந்த இஸ்லாத்தை வெளிப்படுத்தி நபி அவர்களுடைய காலத்திலேயே அதை அல்லாஹு தஆலா நிறைவு செய்து விட்டான். ஒவ்வொரு நபி தோழர்களும் ஒவ்வொரு விதமான ஈமானிய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும், இஸ்லாமிய உறுதியை நிறுவக்கூடியவர்களாகவும் பல்வேறு சந்தர்ப்பத்திலே திகழ்ந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் தான் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் ஒரு பணக்கார வம்சத்தில் உள்ளவர்களோ, பிரபல்யமான செல்வாக்கு மிக்க குலத்தில் உள்ளவர்களோ மக்கள் மத்தியிலே பார்க்கப்படவில்லை. சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அதாவது ஆரம்பத்திலே மக்கள் எல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களை எப்படி ஒரு கீழ்த்தரமாக பார்த்து கொண்டிருந்தார்களோ அதுபோன்றுதான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள், இது போன்ற சில பிரபல்யமற்ற நபித்தோழர்களோடு நபி அவர்கள் இருந்த சந்தர்ப்பத்திலே அன்று ஒரு கொள்கை போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்திலே இந்த ஷிர்க்வாதிகள் இறங்கி வரக்கூடிய ஒரு தருணம் வந்து அவர்கள் சொன்னார்கள், சில சமரசத்துக்கு நாங்கள் உடன்படுகிறோம், உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம், ஆனால் நாங்கள் கதைக்கக்கூடிய சபையில இவர்கள்லாம் இருக்கக்கூடாது, அப்படி என்றால் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் என்று இவர்கள் குறிப்பிட்டார்கள். முஷ்ரிக்கீன்கள், நபி அவர்களும் மனிதன் தான், சில சந்தர்ப்பங்களிலே ஒரு சில விஷயங்களிலே விட்டு கொடுத்து போனால் நல்லம் தான் என்று அவர்கள் விரும்பக்கூடிய கட்டம் வந்து அல்லாஹு தஆலா விடவில்லை. ஏனென்றால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், இன்ன அக்கிரமக்கும் இந்த அல்லாஹி அத்துக்காக்கும். உலகத்தில் பல மனித இனங்கள் சமுதாயங்கள் ஏற்றத்தாழ்வுகளுடையவர்கள் இருக்கலாம், ஆனால் உங்களிலே அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரியவர் நெருக்கமானவர் யார்? இந்த அல்லாஹி அத்துக்காக்கும், தக்வா உடையவர்கள். அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினான். சஹத் ரலியல்லாஹு அன்ஹு, சஹத் பின் அபி வக்காஸ் அவர்களுக்கு 2-3 குரான் வசனங்கள் இறங்கியது அவருடைய சம்பவத்திலே. அதிலே முதலாவது என்ன? அதிலே ஒரு சம்பவங்களில் ஒன்றுதான், அல்லாஹு தஆலா அன்ஆமிலே 52 வசனத்திலே இறக்கினான் அந்த வசனத்தை, வலா தத்துருதில்லதீன எதுவுன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியை யுரீதுன வஜிஹ. ரப்பை, தங்களுடைய ரப்பை காலையிலும் மாலையிலும் அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை உங்களை விட்டு ஒருபோதும் விரட்டி விட வேண்டாம். நபிக்கு கட்டளை. இப்படித்தான் அவர்களுடைய விஷயத்தை அல்லாஹு தஆலா தெளிவாக புரிந்து வைத்திருந்தான். அவர்கள் நபி அவர்களுக்கு எந்த அளவுக்கு கேடயமாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் அறிவதற்கு முன்னால், எந்த அளவுக்கு அவர்கள் ஆரம்பத்திலே கொள்கை உறுதியாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு அவர் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே உறுதி வந்தால்தான் தியாகம் வரும். தியாகம் செய்யக்கூடிய துணிவு வந்தால்தான் செயல்திறன் இஸ்லாமாக வெளிப்படும். அப்படி இஸ்லாமாக செயல்திறன் வெளிப்பட்டால்தான் அதற்குரிய கூலிகளும் அந்தஸ்து பதவிகளும் அல்லாஹ்விடத்திலே கிடைக்கும். இதை யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அவர்கள் சொல்கிறார்கள், சஹீல் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே வருகிறது, ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர்களில் நானும் முதலாமவனாக இருக்கின்றேன். அபூபக்கர் சித்திக், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை போன்று ஆரம்பத்திலே சுமார் சொல்லப்படுகிறது 17-19 வயதுக்கு அந்த இடைப்பட்ட அந்த நிலையில்தான், ஒரு இளம் வாலிபராக இருக்கும் போதுதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாவத்தின் காரணமாக நபி அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்களை அணுவணுவாக பின்பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய இந்த தாவத்திலே அவர்கள் இந்த சத்தியத்திலே நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை அணுவணுவாக பார்த்து ரசித்து ருசித்து ஒவ்வொன்றையும் அவர்கள் முந்திக் கொண்டார்கள் என்றால், அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா 100 வசனத்திலே சொல்கிறானே, அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பி இஹ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன், முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முந்திக் கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை பிந்திய சஹாபாக்கள் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் சிறப்பித்து சொல்கிறானே, அஸ்ஸாபிகூன் கான மினல் சாபிகீன், அவர் சாபிகீன் முந்தியவர்களில் உண்டும் உள்ளவர், ஆரம்ப கால முஸ்லிம். ஆனால் மக்கள் மத்தியிலே அவர் பிறப்பள்ளிய மற்றவராக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்கியிருக்கின்ற அருளை சரியான முறையில் அவர் நிறைவேற்றினார். அவருக்கு கண் பார்வை தெளிவாக இருந்தது, மன உறுதி திடமாக இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் அவர் சொல்கிறார், அரபுகளிலே இன்னி ல அவ்வலு அரபி ரமா பிசஹ்மி ஃபி சபீலில்லா, நான் அரபுகளிலே பல யுத்தங்கள் நடந்திருக்கிறது, ஆனால் ஃபி சபீலில்லா அல்லாஹ்வுடைய போராட்டத்திலே அரபுகளிலேயே முதலாவது அம்பெறிந்தவன் நான் தான். அது மட்டுமல்ல, வக்குன்னா நஸ்கி மஹரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமாலனா தஆமுன் இல்லா வரக்கி ஷஜரி, நபி அவர்களோடு நாங்கள் அந்த போராட்ட கடங்களிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் எங்களுக்கு உணவாக இலை குலைகளை தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை. அவர்கள் இலைகளை குலைகளை திண்டு கொண்டு நேரங்காலங்களை கழித்து தங்களுடைய வாழ்நாளை கடத்தினார்கள். தியாக உணர்வை பாருங்கள், எனக்கு இந்த சாப்பாடு கிடைத்தால்தான் போராட்டத்துக்கு வருவேன், எனக்கு சொகுசு இல்லாமல் என்னால் முடியாது என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. அதன் காரணமாக அவர்கள் மலம் கழிக்கும் போதெல்லாம் ஹதீஸிலே வருகிறது, கால்நடைகள் எப்படி விட்டைகளை கழிக்குமோ ஆடுகளுடைய பிளிக்கைகளை போன்று அவருடைய மலங்கள் எல்லாம் கழிக்கப்பட்டன என்றெல்லாம் வருகிறது. இலை குளிகளை சாப்பிட்டால் அது போன்றுதான் மலம் கழிக்க நேரிடும். அவர்கள் அப்படி இருந்தார்கள்.
அவர்களுக்கு உணவோ உலகத்திலே சுகமாக வாழ்வதோ முக்கியம் அல்ல. அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் போராடினார்கள். அதிலே எப்படி சந்தோஷம் என்று பாருங்கள். அரபுகளிலேயே அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் தான் முதலாவது அம்பிரிந்தவனாக இருக்கிறேன் என்று சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே குறிப்பிடுகின்றதை போன்று வல்லாஹு ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஈமானை உங்களுக்கு அழகானதாக விருப்பத்துக்குரியதாக வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் உள்ளங்களுக்கு அழகானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான். வக்கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், நிராகரிப்பையும் பாவத்தையும் மாறு செய்தலையும் உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான் என்று சஹாபாக்களுக்கு சொன்னானே, அதே போன்ற உணர்வு அவர்களுக்கு எப்படி வெளிப்படுகிறது? ஒரு நன்மையான காரியங்கள் செய்யும் போது சந்தோஷமும் தீமையான காரியத்தை கட்டும் விருப்பும் அவர்களுக்கு காணப்பட்டது. அவருடைய மன கொள்கை உறுதி எப்படி இருந்தது? அவர் தன்னுடைய தாயை நன்கு நேசித்து அவரோடு நல்ல முறையில் என்ன செய்தார், பணிவிடை செய்து கொண்டிருந்தார். தாய்க்கும் அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நன்றாக தாயை பராமரித்துக் கொண்டிருந்தார். ஆனால் தாய் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு புறம், அதை விடவும் மேலாக இஸ்லாத்தை நீ நிராகரிக்க வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிட்டார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே தெளிவாக வருகிறது. எப்படி வருகிறது? அவரும் லேசு மாசான தாய் கிடையாது. அவர் சொல்கிறார், நீ இந்த மார்க்கத்தை விட்டும் திரும்பி எங்களுடைய முன்னோர்களுடைய மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் உண்ணவும் மாட்டேன், பருகவும் மாட்டேன், உன்னோடு பேசவும் மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டு விட்டார். இவரும் அதை கேட்கவில்லை. உணவை கொண்டு போகின்ற காரணம் அந்த நேரத்தில் எல்லாம் அவர் என்ன செய்தார், மறுத்துவிட்டார். மறுத்தது மட்டுமல்லாமல் என்ன சொல்கிறார் என்றால், அவரும் குர்ஆன் வசனத்தை அறிந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய அந்த வேதத்தில் தான் இருக்கிறதே, அல்லாஹ் எப்படி சொல்கிறான், தாயோடு நன்றாக நட, உறவுகளோடு சேர்ந்து நட, தாய்க்கு பணிவிடை செய் என்று சொல்கிறான் அல்லவா. ஆகவே நான் சொல்கிறேன், நீ கேள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிராகரி, நீ ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை விட்டுவிடு என்று அவர் தர்க்கவியலாக அவருக்கு விஷயத்தை முன்வைத்தார். அப்படி இருக்கிறது குர்ஆன் வசனம், சூரத்துல் லுக்மானிலே 14வது வசனத்திலே இருக்கிறது. வஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், அந்த வசனத்திலே தாய்க்கு பணிவிடை செய்யுமாறு மனுஷனுக்கு ஏவப்பட்டுள்ளது. அவனுடைய தாய் சிரமத்துக்கு மேல் சிரமம் பெற்று அவளை சுமந்து பெற்றெடுத்தாள் என்றெல்லாம் வருகிறது. இதை இந்த வசனத்தை காரணம் காட்டி மார்க்கத்தை நீ விட்டுவிடு என்று அவருக்கு கட்டளையிட்டார். ஆனால் இவர் விட்டுவிடவில்லை. அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்திலே குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அடுத்தது 15வது வசனம் சூரத்துல் லுக்மானிலே, وَإِن جَاهَدَاكَ عَلَىٰ أَن تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ, இப்படி தாய் தந்தையர்களுக்கு நீ பணிவிடை செய், ஆனால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு ஆதாரமும் அறிவும் இல்லாமல் இணை வைக்க உன்னை நிர்பந்தம் செய்தால் فَلَا تُطِعْهُمَا, அவ்விருவருக்கும் கட்டுப்படாதே. وَصَاحِبْهُمَا فِي الدُّنْيَا, அதாவது அவர்களோடு துனியாவிலே நல்ல முறையிலே அழகாக நட, மஅரூஃபா நல்ல முறையிலே அழகாக நட. வத்தபி சபீல மன் அனாப இலை, என் பக்கம் எவர் மீண்டாரோ அவருடைய வழியை பின்பற்று. அல்லாஹ் எப்படி சொல்றான், முஹம்மது நபியுடைய வழியை பின்பற்று என்று சொல்லாம, இந்த தூதருடைய வழியை பின்பற்று என்று சொல்லாம பல இடங்களிலே சொல்றான் அல்லாஹ், அது வேற விஷயம். இந்த வசனத்திலே என் வழியில் எவர் மீண்டாரோ, என் வழியின் பால் எவர் மீண்டார், அனைத்து வழிகேடுகளை விட்டும் அயோக்கியத்தன் அட்டூழியங்களை விட்டும் யார் உதங்கி அல்லாஹ்வுடைய ஒரே வழியை யார் மீண்டாரோ அவர் வழியை நீ பின்பற்றுவீராக கட்டளை. சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களுக்கு இளங்குகிறது. இதுதான் அனைவருக்கும் உள்ள கட்டளை. சும்மா இல்லைய மர்ஜிஉக்கும் ஃபயுனபிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், அவர்கள் அனைவரும் நீங்கள் உட்பட என்னிடமே வந்து சேர வேண்டி இருக்கிறது. நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை நான் பிறகு உங்களுக்கு அறிவிப்பேன், அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த காலத்துல பாருங்க, ஒரு சின்ன ஒரு படிப்பினைக்காக எடுத்துக்கொள்ளலாம், தாய் தகப்பனுக்காக வேண்டி மார்க்கத்தை விடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஹதீஸ்ல என்ன வருகிறது, நபி அவர்கள் எதிர் ஊக்குரல் கூறினார்கள், துனியாவுடைய அற்ப லாபத்துக்காக நோக்கத்துக்காக தங்களுடைய மார்க்கத்தை விற்றவன். இவன் காபிராக மூமினாக இருந்து காபிராக போனவன். இப்படி ஒரு தள்ளாட்டமான ஒரு பித்தனமான ஒரு பித்தனமான நிலை வரும். அப்ப துனியாவுடைய அற்ப நோக்கம் என்ன? மனைவிக்காக வேண்டி மார்க்கத்தை விடக்கூடியவன், கணவனுக்காக வேண்டி மனைவி மார்க்கத்தை விடக்கூடியவள், தங்களுடைய குடும்பங்களுக்காக வேண்டி மார்க்கத்தை வளைக்கக்கூடியவர்கள், ஆரம்பத்திலே நண்பர்கள் என்றால் மார்க்கத்தை அதாவது அடித்து உறுதியாக பேசுவது, தன்னுடைய குடும்பம் என்று வந்தால் ஆட்டம் காணுவது, இப்படி எல்லாம் இருக்கிறது. நபியவர்கள் சொல்லிவிட்டார்கள், உலக அற்ப நோக்கங்கள். மறுமை நாள் வந்துவிட்டால் தாய் தந்தையை விட்டு ஓடிவிடுவார், பிள்ளை மகனை விட்டு ஓடிவிடுவார், மகன் பிள்ளையை பாப்பாவை விட்டு ஓடிவிடுவார், மனைவி கணவனை விட்டு ஓடிவிடுவார். அதாவது ஒவ்வொருவரும் அந்தந்த நாளிலே தங்களுடைய நிலைகளை தவிர வேறு எந்த நிலையும் ஒரு உட்படுத்தாத ஒரு நாள் வரும். அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் போது பாருங்க, சமீபத்தில் கூட நடந்திருக்கிறது. இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்று உறுதியாக இருந்த ஒரு வாலிபர் கூட தன்னுடைய மனைவி தெளிவாக சொன்னார், நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டுவிடாவிட்டால் நான் என்னுடைய கழுத்தறுத்து தற்கொலை செய்து கொள்வேன், அல்லது தூக்கிலே தொங்கி மாட்டி நான் என்னை மாய்த்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவர் என்ன செய்தார்? இதற்கு பயந்து தன்னுடைய மார்க்கத்தை விட்டு விரண்டோடி விட்டார். ஆனால் தன்னுடைய பொண்டாட்டியை விடவும் மிகவும் உயிராக நேசித்தவர்கள் யார்? அவருடைய தாய். தாய் எப்படி சொல்கிறாள்? உன்னுடைய வேதத்தில் தான் அல்லாவே சொல்றான் எனக்கு பணிவிடை செய்யும்படி, அப்ப நான் சொல்றதை நீ கட்டுப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களுடைய ஈமான் எப்படி இருந்தது? அதை விடவும் ஆழமாக அல்லாஹு தாலா தான் எனக்கு எல்லாமே. அது உண்மைத்தானே, அது பொய் கிடையாது. ஏனண்டா, தன்னை படைச்சதும் அல்லாதான், தன்னுடைய தாயை படைச்சதும் அல்லாதான், தாயுடைய பெற்றோர்களை படைச்சதும் அல்லாதான். எல்லா மனிதனுடைய மூல தாய் தந்தை யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அவர்களை படைத்ததும் அல்லாதான், பூமியிலே வாழ செஞ்சது அல்லாதான், எங்களை சுவாசிக்க வைக்கிறது அல்லாதான். அப்போ தாய்க்கு நாங்கள் குடிக்கக்கூடிய மூலாதாரமான பாலை சுரக்க செய்ததும் அல்லாதான். அல்லாஹ் நாடி இருந்தால் தாய்க்கு நாங்கள் கிடைத்திருக்க மாட்டோம், தாயே பிறந்திருக்க மாட்டார்கள். அப்ப யாருக்கு நன்றி செலுத்தணும்? யார் சொல்றதை கேட்கணும்? அல்லாஹ் சொல்றதை கேட்கணும். அது ஒண்ணுதான் உண்மை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்துல தெளிவாக இறக்கினான். முதலாவது அல்லாஹ்தான், அதுக்கு பிறகுதான் அடுத்த ஆள்கள்லாம். இவர் அதாவது சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். பாருங்கள், அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான் வசனத்தை. அதே போல இவருடைய செயலை போன்று உறுதிப்படுத்தக்கூடியதாக நபி அவர்களுடைய பொதுவான அந்த ஹதீஸ் வருகிறது. எப்படி வருகிறது? லா யுமினு அஹதுக்கும், உங்களில் எவரும் மூமிங்கள் கிடையாது, விசுவாசிகள் கிடையாது, ஹத்தா அகூன அஹப்பும் இலைய வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மாயீன், தன் பெற்றெடுத்த பிள்ளைகளை விடவும் பெற்றோர்களை விடவும் நான் விருப்பத்துக்குரியவனாக ஆகும் வரை உங்களில் எவனும் விசுவாசி கிடையாது. அப்போ இது என்ன அர்த்தம் இதுக்கு? இப்போ நபி அவங்க உசுரோடைய அழிக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் கை கொடுக்குவதுக்கும் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி வைக்கிறதுக்கும். அப்போ விருப்பத்துக்குரியவருடைய என்ன பொருள்? நபி கொண்டு வந்த கொள்கை தான் முதலாவது, அதுக்கு பிறகுதான் அடுத்தவன். அடுத்த கொள்கையெல்லாம் காலுக்கு கீழே. இதைத்தான் இப்படி எவன் எல்லாம் உறுதியாக கொள்கையாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் விசுவாசிகள். முதலாவது மூமினா இருக்கணுங்க, அதுக்கு பிறகு தான் முஸ்லீமா இருக்கணும். பெருமனை முஸ்லீமாக இருந்து மூமின் இல்லாட்டி போனா அது நடிப்பு போலி, மறுமையிலே அது செல்லா காசு ஆகிரும். அதனாலதான் சஹாபாக்கள் எல்லாம் இந்த விஷயத்துல எப்படி ஒரு நபி காலத்திலே முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான், அவருடைய ஈமானை மேலும் என்ன செய்தான்? உறுதிப்படுத்தினான். அவர் கிருங்கவில்லை, அசையவில்லை. எந்த அளவுக்கு என்றால், அந்த தாய் சாபமிட்டாள், இவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்தாள் என்றெல்லாம் வருகிறது. ஆனால் அவர் அசையவில்லை. அவர் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ உலக விஷயத்தில் அவர்களோடு தோழமைக்கொள், முற்று முழுதுமாக அவர்களை விட்டு பிரிக்கவில்லை. நீ அவர்களோடு உலக விஷயத்தில் நல்லாக நட, தோழமையாக நட, ஆனால் என்னிடம்தான் நீ வரணும். தாய்க்காக வேண்டி அல்லாஹ் மார்க்கத்தை விட முடியாது, அல்லாஹ்வுக்காக வேண்டி தாயுடைய கட்டளை விட்டே ஆக வேண்டும். அதிலே அவர்கள் உறுதியாக நிலைநாட்டி காட்டினார்கள். ஆகவே இந்த விஷயத்திலே நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம், தங்களுடைய மார்க்கத்துக்கு நிகராக தங்களுடைய மார்க்கத்தை கெடுக்கக்கூடிய எத்தனை அயோக்கியத்தனங்கள் உள்ளே நுழைந்தாலும் விடக்கூடாது. எதற்கு விடக்கூடாதுன்னு சொல்றோம், உலக லாபம் ஏதாவது இருக்குதா, உலகத்துலதான் லாபம் இருக்குது, அப்படி விட்டா அப்ப எதுக்கு இதுல நிலைமை? மர்ம விஷயம், மர்ம பாலா போயிரும். சைத்தான் பல ரூபங்களில எங்களிடத்துல ஊடுருவான், சென்டிமெண்ட் காட்டுவான், பாசத்தை உண்டாக்குவான், அறிவு ரீதியா குழப்புவான், பல லாபங்களை கொண்டு வந்து எங்களுடைய மன உச்சைகளை செதறடிக்க செய்வான். ஆனா ஈமான உறுதியாக வைக்கணும். எதை கொண்டு? பயத்தை கொண்டு. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களில் அல்லாவிடத்தில் நெருக்கத்துக்குரியவர் யார்? தக்குவாதாரிகள். தக்குவா என்ன? தக்குவா மறுமையில அல்லாவிடத்தில் மாட்டினா எவ்வளவு வந்து காப்பாற்ற மாட்டார்கள். நாங்க என்ன தூய்மையாக அமல் செய்தோமோ அந்த அமல் தானே வந்து எங்களை காப்பாத்தோம், வேற யாரு காப்பாத்துவார்கள் சொல்லுங்க பாப்போம். நபி அவர்களும் கூட நாங்க சரியாக நடந்தால்தான் அல்லாவிடத்தில் ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள், பரிந்துரை செய்வார்கள். நாங்க சரியா நடக்காம நபி கிட்ட போய் காலில் விழுந்து ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து கிட்ட போயிட்டு இப்ராஹிம் நபி கிட்ட போயிட்டு அவங்களே சொல்லுவாங்க எங்களை காப்பாத்துறதுக்கே வழி இல்லாம இருந்துகிட்டிருக்கிற அந்த நாள்ல, அப்ப எப்படி நாங்க உங்களை காப்பாத்துவோம்? அப்ப நீங்க சரியா நடந்தால்தான். அப்ப நாங்க சரியா நடக்கிறதுக்கு என்ன வேணும்? முதலாவது அல்லாட மார்க்கம். அல்லாட மார்க்கம் அழியாது, நிலையானது. ஆனா விசுவாசிகள் அழிந்து போவாங்க, தெளிவாக வருகிறது. ஆகவே இந்த விஷயத்துல நாங்க உறுதியா இருக்கணும். கொள்க உறுதிய இஸ்லாத்தின் விசுவாசிகளுடைய உயிர் மூச்சு. கொள்க உறுதி இல்லாட்டி போனா எப்படிதான் நாங்க இஸ்லாத்துக்காக செலவழிச்சாலும் சரி, இபாதத்துகள் செஞ்சாலும் சரி, பேர் புகழை வாங்கி இவர் இபாதத்தாளி, இவரை போற தக்குவதாரி கிடையாது, இவருடைய சூரத்தை பாத்தீங்களா ஆரம்பத்துல எப்படி எல்லாம் தியாகம் செஞ்சாரு, எது சொன்னாலும் அல்லாவிடத்துல எடுபடாது. அதுல அல்லாவத்தால எந்த ஒண்ணும் வைக்க மாட்டான். எந்த ஒரு உயிர் மூச்சா இருந்தாலும் இஸ்லாத்திலே அல்லாஹ்வுடைய பொறுத்தம் வேணும். அல்லாஹ்வுத்தால கண்ணியப்படுத்தக்கூடியவர்களிலே முதன்மையானவன் வலில்லாஹி இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீ வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். அதாவது கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் விசுவாசிகளுக்கும் தான் அப்படின்னு நீ சொல்லிட்டு அல்லாஹ் விடாம வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். முனாஃபிகுகள் இருக்கிறாங்களே, டபுள் ஃபேஸ், இரட்டை முகத்தான்கள், அவர்களுக்கு இதை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மையஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மையுதில்லுஹு ஃபலா ஹாதியலஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹு வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அதே போல நபி அவர்களுக்கு ஸஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் எந்த அளவுக்கு கேடயமாக இருந்தார்கள் தெரியுமா? தங்களது உயிரை அவர்கள் துச்சமாக மதிக்கவில்லை. நபி அவர்களுடைய உயிர் மேலானது. நபி அவர்களுடைய உயிரை பாதுகாக்கணும்னு எதற்காக வேண்டி அவர்கள் பாடுபட்டார்கள் அதை யோசிக்கணும். கொஞ்சம் பேர் அந்த சில வீரர்கள் எப்படி எண்ணுவார்கள் என்றால், நபி அவர்களை சொகுசாக வாழ வைப்பதற்காக இவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்த முட்டாள்கள் என்றெல்லாம் நினைப்பார்கள். அப்படி கிடையாது. நபி அவர்களை வாழ வைக்க வேண்டும், அவர்களை சாக விடக்கூடாது என்று யார் கேடயமாக இருந்தார்கள், அவருக்கு அல்லாஹ் நீண்டாயில கொடுத்து மார்க்கத்தில் எவ்வளவு சட்டத்திட்டங்கள் இறங்க வேண்டி இருக்கிறது. அவங்க தான் நம்பகமானவர், அவங்க தான் உண்மையை போட்டு தெளிவாக உடைக்கக்கூடியவர். அவர் பல தியாகங்களை செய்திருக்கிறார், சஹாபாக்களை விட மேலான தியாகம். தாய் தகப்பனை இழந்து, படிப்பறிவு இல்லாம தங்களுடைய குடும்பங்கள், எவ்வளவு நேசிக்கப்பட்ட குடும்பங்கள் இழந்து பல விஷயங்களிலே அவர்கள் செல்வாக்கு இழந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அதிலே ஒரு சின்ன பகுதி. அப்ப அப்படிப்பட்ட மனிதரை பாதுகாத்து பேணுதலாக வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இவர்கள் சொல்லணும், அல்லாஹ் தஆலாவுடைய விஷயங்கள் நடக்கணும், அதுக்கு எங்களுடைய பங்களிப்பு ஒத்துழைமையாக இருக்கணுங்கிறதுக்காக பல முயற்சிகளை செய்தார்கள், பல சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். புது ஊரு, ஹிஜ்ரத் செய்த உடனே கொஞ்ச பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் யார் எந்த நிலையில வந்து தாக்குவான் என்று தெரியாது. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பதாக இன்னும் வாக்குறுதியும் தெளிவாக கொடுக்கவில்லை, அந்த வசனமும் வரவில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது நபி அவர்கள் கேட்டார்கள், இன்றைய தினத்திலே இரவிலே என்னை பாதுகாப்பவன் உங்களில் யார் என்று நபி தோழரிடத்தில் கேட்டார்கள். அப்ப கேட்கும்போது ஒரு ஆயுதம் சத்தம் கேட்டது, ஆயுதங்களை வைக்கக்கூடிய சத்தம் கேட்டது. அப்பொழுது யார் வந்திருக்கிறது என்று கேட்கும்போது, நான் தான் யார சொல்லலா என்று சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். உடனே நபி அவர்கள் நன்றாக தூங்கினார்கள் என்று வருகிறது. ஏனென்றால் சில ஆட்கள் விஷயத்திலே பாருங்கள், அந்த நன்றாக தூங்கினார்கள் என்ற சொல்லிலிருந்து எங்களுக்கு விளங்குகிறது என்ன, ஒரு மனுஷனை ஒரு தலைமைத்துவம் சரியாக நம்புறதுக்கு தங்களுடைய செயல்பாடுகள் அமையணும். இரட்டை முகமாக மோசடித்தனமாக உண்மையிலேயே அவரை நம்பலாமா நம்பக்கூடாதா என்று அவருடைய செயல்கள் அமையும் விதமாக இருந்தால் அந்த காரியங்கள் நம்பி ஒப்படைக்கப்பட மாட்டார். ஆனால் நபி அவர்கள் எந்த அளவுக்கு நம்புகிறார்கள், இவர் வந்துவிட்டார் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தூங்கிவிடலாம் என்று நன்றாக தூங்கினார்கள். அவர்கள் ஒழுங்காக தூங்கினால்தான் அடுத்த முறையிலே அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் எழும்பி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உபதேசம் செய்ய முடியும், மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடியும். நபி அவர்கள் மூலமாகத்தான் நடக்க வேண்டி இருக்கிறது. அப்போ தூக்கம் முக்கியம். அப்போ அப்படியே நபி அவர்கள் காவலுக்கு இவர்களை வைத்து கேடயமாக இருந்து அவர்கள் என்ன செய்தார்கள், நபி அவர்கள் தூங்கினார்கள் என்று வருகிறது. ஆகவே இப்படி எல்லாம் வருகிறது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான், அல்லாஹ் உங்களுடைய மனிதனுடைய தீங்கிலிருந்து உங்களை பாதுகாப்பான் என்று வசனம் இறங்கும் போது அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்து விட்டான், இனி சஹாபாக்களுடைய உதவி தேவைப்படாது என்று அவர்கள் அதோடு நிப்பாட்டி விட்டார்கள். அதுபோன்றுதான் பல போராட்ட களங்கள், ஒரு களத்திலே நபி அவர்கள் அவர்களோடு நின்று போராடி கொண்டிருக்கின்ற போது ஒரு முஷ்ரிக்கீன்களில் ஒருவன் கடுமையாக முஸ்லிம்களை தாக்கி கொண்டு முன்னேறி கொண்டிருந்தான். நபி அவர்களுக்கு கடும் கோபம், யா சாத் இருமி பிதாக்க உம்மி அபி, என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும், உன்னுடைய அம்பை எரி என்று நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். உடனே அவர்கள் அம்பை எரிந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்படக்கூடிய அம்பு பெய்து அந்த முஷ்ரிக்குடைய சட்டையை கிழித்து கொண்டு அவன் மீது தாக்கி விழுந்தது. அவன் விழுந்த விழுகையிலே அவனுடைய மர்மஸ்தானம் வெளியாகிவிட்டது. லஹிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சிரித்தார்கள், கடவை பக்கல் திரியும் கூடிய அளவுக்கு என்று வருகிறது. அப்படி பல விஷயங்கள், எந்த அளவுக்கு என்றால் உஹது போர்க்களத்திலும் கூட நபி அவர்களுக்கு கேடயமாக இருந்தார்கள். அம்புகள் மலை போன்று பொழிந்து கொண்டிருக்கும் போது நபிக்கும் கேடயமாக இருந்தார்கள், பிறருக்கும் அம்பை விட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நபிக்கு அம்பு விழுந்துவிடக் கூடாது என்று அவர்கள் தாங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து அவர்களை அல்லாஹ் தஆலா கைப்பற்றினார், அது வேறு விடயம். நபிக்கு அவர்கள் அப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாத கட்டம், அப்பொழுதும் கூட நபிக்கும் அவர்கள் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். அம்புகளை இழுத்து விடும் போது யார சூழ்நிலா கொஞ்சம் தள்ளி இருங்கள், உங்களுடைய மேனியிலே முகத்திலே அம்பு பட்டுவிடும் என்று அப்பொழுதும் நிதானமாக நபியவர்கள் மீது பக்குவமாக நபியவர்களை ஒதுக்கி வைத்துக் கொண்டு அம்பை எரிந்தார்கள் என்று அந்த செய்தியிலே வருகிறது. ஆகவே இவ்வாறு ஒவ்வொரு நபி தோழர்களும் சரி தங்களுடைய ஈமானிய உறுதியிலே அந்த உறுதியை செயலிலே காட்டினார்கள். இன்று அப்படிப்பட்ட நிலைமைகள் எங்களிடத்தில் இல்லை. ஆனால் இந்த சத்தியத்தை நாங்கள் எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்காமல் அதனுடைய தூய வடிவிலே உண்மையை சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு குஃபரான நாடு, அந்நியர்களுடைய ஆட்சியிலே இருக்கிறோம். நாங்கள் அழகான முறையிலே கருத்து உரிமையோடு இந்த சத்தியத்தை பிறருக்கு சொல்ல நாங்கள் முற்பட்டிருக்கிறோம். ஏன் சொல்ல வேண்டும், இதை விடையெல்லாம் படுபயங்கரமான நரகம் எமக்கு இருக்கிறது, அதிலே ஒருவர் விழுந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையே பாழாக போய்விடும், வாழ்க்கையே பாழாகிறோம். வாழ்க்கை பாழாகிட்டா என்ன, ஒருவன் மரணித்தான் என்றால் அதோடு கதை முடிந்து விட்டது என்று நினைக்கக்கூடாது. அதற்கு பிறகுதான் கதை ஆரம்பமாகிறது. அங்கு மரணித்து 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 திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான். நரகத்திலே தப்ப முயற்சி செய்தாலும் அவன் பிடிக்கப்பட மாட்டான். ஆகவே சித்திரவதை என்றால் உண்மையான வதை இதுதான். அப்ப அந்த மாதிரி ஒரு நரக வாழ்வு வெறுக்கக்கூடியது கிடைக்கிறது, விரும்பக்கூடியது கிடைக்காது. இப்படி ஒரு நெருக்கடியான மன நெருக்கடி, உடல் நெருக்கடி, இழிவு, இது இந்த வாழ்வை விட்டும் நாங்கள் தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அறியாத மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும், அதனால் வரக்கூடிய இன்னல்களை நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். இதுதான் தியாகம், இது எங்களுக்குள்ளது, அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். அப்ப நாங்க அந்த சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய கைகளை முடக்கி கொண்டு சத்தியத்தை சொல்லி எங்களுடைய ஆயுள் காலம் முடியும் வரைக்கும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டு தூய அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்து மரணித்தால் கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் விசுவாசிகளுக்கும் தான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி கண்ணியம் கொடுத்தா, அபிவக்கா அதாவது சாத் பின் அபிவக்கா அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். நாங்கள் இன்று இந்த அளவும் கூட இந்த சபையிலே சொல்கிறோம், இது போன்று உலகத்திலே பல சொற்பொழிவுகளிலே அவருடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேச செய்திருக்கிறானே. இதுதான் அல்லாஹ் தஆலா செய்திருக்கக்கூடிய கண்ணியம். மறுமையில இதைவிட சிறப்பு இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் எமக்கு படிப்பினைக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வகையிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள். இதை நாங்கள் சரியான முறை எதை மறந்தாலும் சரி இதை மறந்துடக்கூடாது, உறுதியாக இருக்கணும். எதுக்கு மறக்கக்கூடாது? மறுமையில நாங்கள் தப்பணும், அதுக்கு தான். உலகத்துல ஒண்ணும் கிடையாது, உலகத்துல நாங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் வாரது வந்தே ஆகும், அதை யாராலும் மறுக்க முடியாது. மறுமையில் அப்படி கிடையாது. நினைச்சது கிடைச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த வாழ்க்கை வேணும்னு சொன்னா நாங்கள் இங்க அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்டு வாழணும். அதற்கு ஒரே வழி, பல வழிகேடுகளை விட்டும் ஒதுங்கி நேரான வழியிலே பயணிக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே இணைவதை தவிர வேற எதுவும் கிடையாது. குர்ஆன் சுன்னாவை தவிர வேற எதுவுமே மார்க்கம் கிடையாது என்று அடிச்சு சொல்லக்கூடிய இது மட்டும்தான். மற்ற இயக்கங்களும் சொல்றி, எப்படி நாங்களும் குர்ஆன் ஹதீஸை தான் சொல்றோம். குர்ஆன் ஹதீஸை சொல்றீங்க சரி, ஆனா குர்ஆன் ஹதீஸை தவிர எதுவும் மார்க்கம் இல்லைன்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதன்படி உங்களுடைய செயல் இல்லை. அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது. நாங்க என்ன இணை வச்சோம்? நாங்க சில வணங்கினோமா, கபூர் வணங்கினோமான்னு கேட்கிறாங்க. அப்படி மட்டும் இல்லை, இணை வைப்புண்ட தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்க. அல்லாட மார்க்கத்துல இல்லாதத ஒருவன் மார்க்கண்டு செஞ்சாலே அது சிறுக்குத்தான். ஒரே வரியில நான் சொல்றேன் தெளிவாக. அல்லாஹ் தஆலா 42 அத்தியாயம் 21 வசனத்தை எடுத்து பாருங்க. அம்லஹும் சுரக்காவு ஷராவுலஹும் மினத்தீனி மாலம் யஅதம் பிஹில்லா. அல்லாஹ் மார்க்கத்தில் அனுமதிக்காதவற்றை மார்க்கமாக்க கூடிய தெய்வங்கள் உண்டா? வலவுலா கலிமத்துல் ஃபஸ்லி லக்குதிய பைனஹும். தீர்ப்புக்குரிய விதி மட்டும் முந்திருக்காவிட்டால் மறுமையிலே இவர்களுடைய காரியங்கள் இப்பொழுதே முடிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்ல அப்படி கோபமா சொல்றான். அப்ப மார்க்கத்துல இல்லாதது, குர்ஆன் சுன்னாவுல இல்லாத விஷயத்தை ஒருவன் மார்க்கமாக நடைமுறைப்படுத்தினான்னு சொன்னா அவன் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற முஷ்ரிக். அல்லாஹ் சொல்றான், நாங்க சொல்ல இல்ல, அல்லாஹ் சொல்றதான் நாங்க சொல்றோம். இன்று வெள்ளிக்கிழமை ரெண்டு பாங்கு சொல்றாங்க பள்ளியில, எங்க இருக்கிற மார்க்கத்துல? குர்ஆன் சுன்னாவுல பாங்குக்கு முன்னுக்கு சலவாத்து சொல்றாங்க. குர்ஆன் சுன்னாவுல காட்ட முடியுமா? மார்க்கத்துல இல்லாததெல்லாம் செஞ்சுக்கிட்டு நாங்களும் முஸ்லீம்கள் தான் என்று எப்படி சொல்றீங்க நாக்குசாமே? ஆகவே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. குர்ஆன் சுன்னாவை மட்டும் மார்க்கம் என்று சொல்லாம குர்ஆன் சுன்னாவை தவிர எதுவும் மார்க்கம் கிடையாது என்று சொல்ற ஒரே கூட்டம் ஜமாஅத்துல் முஸ்லீம் தான். அதே போல ஏறு கூட்டங்கள் இருந்தாலும் அவர்கள் ஒன்றிணையினுமே தேவை, அவர்கள் பிரிஞ்சிருக்க முடியாது. அந்த ரீதியிலே தெளிவான அழைப்பை கொடுத்து மறுமைக்கான ஒரே வழியிலே தெளிவாக பயணிக்கிறது. தெளிவான உண்மையை நான் முடியுமான வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். இது இதை இது இதுக்கு பிறகும் இந்த சத்தியங்கள் முழங்கப்படும். அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் சரியான நேரான வழியிலே அமைத்து மறுமையிலே வெற்றி பெற செய்வானாக. அக்கோலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹி வலக்கும்.